ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மகுருவில் தியாயம் 17, நம்பிக்கையின் பிரிவுகள், பதம் 26-27. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் சத்வாவேஷாது பாவேச்சம் சத்திதி ஏத பிரயுஜதே பிரசஸ்ட கர்மாணி ததஹ சத்சப்தா பார்த்த யுஜதே யஜ்ஞா தபசிதானே ச ஸ்திதா சத்திதி உச்சதே கர்ம செய்வ ததார்த்தியம் சத்திதி ஈவாபிதியதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிதாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகின்றனர். மேலும் பரமபுருஷரை திருப்தி செய்வதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 17, பதம் 26-27 இருக்கும். இது அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே எப்படி சத் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது பக்தியினுடைய நோக்கம் பூர்ண உண்மையே. பூர்ண உண்மையே அப்படின்னா பகவானை அடைவது, பகவானை திருப்தி செய்வது சத் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரியான பகவானுடைய உண்மையை, பூர்ணத்தை அறிவதற்காக செய்யப்படும் தானம் தவம் எல்லாமே வந்து சத் அப்படின்றார் பகவான். அதுக்கப்புறம் யார் ஒருத்தர் இந்த காரியத்தை செய்கின்றார்களோ, பக்தன் சாது, அவர்களும் சத், அவர்களும் உண்மை அப்படின்றார். ஏன் அப்படின்னா பூர்ணத்துக்கூட எதெல்லாம் இணைக்கின்றமோ அதுவும் பூர்ணமாகின்றது. பகவானுடைய இணைக்கும் பொழுது இணைக்கப்படும் பொருள்களும் வந்து சத் உண்மையாகின்றது. அதுக்கப்புறம் வந்து யார் இணைக்கின்றார்களோ அவர்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரில் மிக அழகாக கொடுத்திருக்கின்றார். என்ன அப்படின்னா, வேத சாஸ்திரங்களில் ஒவ்வொருத்தருக்குமே விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிக்கப்பட்ட கடமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். பெண்களுக்கு ஒரு விதமான தர்மங்கள், ஆண்களுக்கு ஒரு விதமான தர்மங்கள், சத்திரியர்களுக்கு, நாட்டை ஆளுபவர்களுக்கு ஒரு விதமான தர்மம், இது போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம், ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த விதிக்கப்பட்ட கடமைகள் எதற்கு அப்படின்னா, தூய்மைப்படுத்துவதற்காக. எதை தூய்மைப்படுத்துவதற்காக? நம்மளுடைய இந்திரியங்களையும் நம்மளுடைய மனங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படும் செயல்கள் தான் வந்து விதிக்கப்பட்ட கடமைகள். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுதே அசுத்தமாக தான் இருக்கின்றோம். குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, குளிப்பாடுறாங்க. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மேல், அதாவது மருத்துவமனையில் சுத்தம் செய்வது வந்து மேலே, சரீரத்துக்கு மேலே இருக்கின்ற அழுக்கை சுத்தப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள். அதுபோல் ஒவ்வொரு இடத்திலும் அழுக்கின்றன, நம்மளுடைய இந்திரியத்திலும் அழுக்கின்றன, அழுக்கு இருக்கின்றன, மனதிலும் அழுக்கு இருக்கின்றன. அதையெல்லாம் எதை மூலமாக சுத்தம் செய்ய முடியும் அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமைகளை. இதுக்கு பெயர் சம்ஸ்காரா அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்காரம் அப்படின்னா, திருமணம் ஆன முதல் நாளிலிருந்தே ஒரு குழந்தைக்கு சம்ஸ்காரம் தொடங்கப்படுகிறது. அதாவது குழந்தை பெறுவதற்கு முன்பே, கணவனும் மனைவியும் இணைவதற்கு முன்பே, நம்ம வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்து கர்ப்போதான சம்ஸ்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த கர்ப்போதான சம்ஸ்காரம் என்ன அப்படின்னா, தாயினுடைய, அதாவது தாயாக ஆகப்போகின்ற பெண்ணினுடைய கர்ப்பத்தை தூய்மைப்படுத்துவது. அதுபோல் ஆணையும் தூய்மைப்படுத்துவது. ஆண் வந்து விதை கொடுப்பவர், அவரையும் தூய்மைப்படுத்துகின்றோம். அப்போதான் தூய்மையாக விதை கொடுக்க முடியும். அசுத்தமான விதையை கொடுத்துட்டு தூய்மையான செடி வளருமா? கண்டிப்பாக வளரவே வளராது. அதாவது ஒரு செடி நன்றாக வளர வேண்டும் அப்படின்னா வந்து மண்ணும் சத்துள்ளதாக இருக்கணும், விதையும் சத்துள்ளதாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணோம், மரம் ஜோராக வளரும். அதுபோல் வந்து விதை கொடுப்பவர் தந்தை அவரை வந்து தூய்மைப்படுத்தும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய விதைகள் வந்து தூய்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாயினுடைய கர்ப்பம், அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா தூய்மைப்படுத்த வேண்டும். அதுதான் கர்ப்போதான சம்ஸ்காரம். அப்போ வந்து கர்ப்போதான சம்ஸ்காரம் எப்படி எளிமையாக சில பிரபுபாதர் சொல்லியிருக்கின்றார் அப்படின்னா, பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை வந்து சில பிரபுபாதர் குறிப்பிட்டிருக்கின்றார், 50 சுற்றுகள் பக்தர்கள் வந்து 50 சுற்றுகள் கணவனும் மனைவியும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அப்பொழுது கர்ப்பமும் தூய்மை அடைகிறது. அப்போ வந்து ஆணும் வந்து தூய்மை அடைகின்றார். அப்போ என்ன பண்ணுகின்றது அப்படின்னா குழந்தை அற்புதமாக வருகிறது. அந்த குழந்தை வந்து தூய்மையான இடத்தில் வளர ஆரம்பிக்கிறது. அப்படி தூய்மையான இடத்தில் வளர ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து பும்சவனம் 3 மாதங்களில், அதுக்கப்புறம் வந்து சீமந்தனோயனம் 7வது மாதம் 8வது மாசத்தில் சீமந்தனோயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு பியூரிஃபிகேட்டர் செருமணி அப்படின்னு சம்ஸ்காரா அப்படின்னு தூய்மைப்படுத்தும் செருமணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்த உடனேயே ஒரு சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் நாமகரண சம்ஸ்காரம், பெயர் குழந்தைக்கு பெயர் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து காது குத்துறது, அது ஒரு சம்ஸ்காரம். இது எல்லாமே வந்து தூய்மைப்படுத்துகிற சம்ஸ்காரம். ஏதோ சம்பிரதாய சடங்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அது காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வெளில வந்துடுது. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா தூய்மைப்படுத்துகிறோம். ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அபாரமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நாமகரணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் காது குத்துறது, அதுக்கப்புறம் வந்து 6 மாதம் கழித்து 7 மாதம் கழித்து பெண்களுக்கு ஒரு மாதிரி ஆண்களுக்கு ஒரு மாதிரி வந்து அன்னப்பிரஷ்ன செருமணி, அது வந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவுகளை குழந்தைக்கு கொடுப்பது, அதுக்கப்புறம் வித்யாரம்பம், குழந்தை வந்து எழுத படிக்க ஆரம்பிப்பது, இதுபோல் ஒரு ஒரு சம்ஸ்காரமாக செய்கிறோம். அப்புறம் வந்து திருமணம் நடக்கும் பொழுது விவாக செருமணி, விவாக சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் அந்திம சம்ஸ்காரம், இறந்த மனிதன் இறந்த பிறகு. இது போல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சம்ஸ்காரமும் எதுக்கு அப்படின்னா ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காக. அப்படி வந்து எதற்கு தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னா முக்தி அடைவதற்காக. முக்தி அப்படின்னா துன்பத்திலிருந்து விடுபடுதல் என்று பொருள். முக்தி அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கின்றோம், வைகுண்டம் போகிறோம் அப்படின்னு நினைக்கின்றோம். வைகுண்டம் போகிறதும் முக்தி தான். இருந்தாலும் இந்த உலகத்திலே இருந்தாலும் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து துன்பத்திலிருந்து விடுதலை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம எப்போ அடைய முடியும் அப்படின்னா ஓம் தத் சத், பகவான் அதுக்கு தான் குறிப்பிடுகின்றார். ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்தி மேலே சொல்லியிருக்கின்ற கர்ப்பதான சம்ஸ்காரம், பும்சவன சம்ஸ்காரம், எல்லா சம்ஸ்காரமும் நம்ம தூய்மைப்படுத்தும் விழாக்கள் எல்லாமே பகவானுடைய ஓம் தத் சத் அப்படிங்கிறத இணைத்து சொல்லும் பொழுது பூர்ணம் அடைகின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். சத் பாவே சாது பாவே, சத் பாவே அப்படிங்கிறது பூரணத்தை குறிக்கிறது பகவானே. அதுக்கப்புறம் சாது பாவே, சாது பாவே அப்படிங்கிறது பக்தர்களையும் தூய்மை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவர்கள் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக. இது எந்த நிலைமையில முடியும் அப்படின்னா எப்பொழுது நம்ம தூய்மையான கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்றோமோ அப்பொழுது சத் பாவே சாது பாவே அப்படிங்கிற நிலையை அடைய முடியும். அப்போ தூய்மையான கிருஷ்ண பக்தியில் இருக்கணும் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கம் மிக மிக அவசியம். சங்கத்தில் அசுத்தமான சங்கத்தில் இருந்து தூய்மையான பக்தி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்ம தூய்மையான இடத்துல இருந்தால் தான் தூய்மையான செயல்கள் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனம் அப்போ தான் தூய்மையாக வேலை செய்யும். பக்தர்களோட சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா பக்தி செய்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய மனம் வந்து ஒத்துழைக்கும். அதுபோல் வந்து சங்கம் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. சங்கத்தில் இல்லை அப்படின்னா நம்மளால் பக்தி செய்யவே இயலாது. அதுபோல் ஒரு மனிதன் வந்து தீட்சை குருவிடம் இருந்து தீட்சை பெறும் பொழுதும், இல்லை வந்து ஒருத்தருக்கு வந்து பூணல் போட்டுக்கிறாங்க, காயத்ரி மந்திரம் வாங்குகிறாங்க குருநாதரிடம் இருந்து, அப்போவும் என்ன பண்ணோம், ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தை நம் உபயோகப்படுத்த வேண்டும். அதுபோல் பகவானுடைய எந்த காரியத்தை செய்தாலும் பகவானுக்கு சமைத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஓம் தத் சத் அப்படிங்கிறது. ஏன்னா பகவானுக்கு பகவானை நோக்கி நம்ம வந்து என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா அர்ப்பணிக்கின்றோம். ஓம் தத் சத் அப்படிங்கிறது என்ன, அர்ப்பணம் செய்கிறது, பகவானிடம் நம்ம அர்ப்பணம் செய்துட்டோம். அதுபோல் வந்து சமைக்கும் பொழுதே பகவானோட நாமத்தை சொல்லிட்டு சமைக்கிறத சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது, நைவேத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய ஆலயங்களை சுத்தப்படுத்தினாலும், பகவானுடைய நாம கீர்த்தனம் பண்ணாலும், பகவானுடைய புகழ்களை பாடினாலும், பிரச்சாரங்களை நம் செய்தாலும், எல்லாமே ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஹரி ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து அசுத்தமாக கூட இருக்கலாம். அசுத்தமாக அப்படின்னா நம்ம வந்து தூய்மை கிடையாது, முழுமையாக நம்ம அசுத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, பகவானுடைய இணைத்தம் அப்படின்னா எல்லா காரியங்களும் முழுமை பெறும். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா காரியங்களும் முழுமை பெறும், வெற்றிடம் பெறும். சுக்கராச்சாரிய ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடுகின்றார், பல்லி மகாராஜருடைய குலகுரு அவர் சொல்லுகின்றார், எங்கெல்லாம் பகவானுடைய நாமம் சொல்லப்படுகின்றதோ, அது அசுத்தமான இடமாக இருந்தாலும், நம்ம வந்து செய்யக்கூடிய, நம்ம வந்து பகவானிடம் அர்ப்பணிக்கக்கூடிய பொருள்கள் அசுத்தமாக இருந்தால் கூட, அதாவது அசுத்தமாக அர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, யாகத்திலையும் யக்னத்திலையும் எல்லா செயல்களையும் வந்து அசுத்தமான பொருள்களை, நம்ம இந்த கலியுகத்தில் அசுத்தமான பொருள்கள் தான் கிடைக்கின்றத, முடிந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படியே வந்து அர்ப்பணம் செய்யும் பொழுது அசுத்தமாக இருந்தால் கூட, ஓம் தத் சத் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது முழுமையாக தூய்மை அடைகின்றது, அதுபோல் வந்து முழுமையாக வெற்றி அடைகின்றது அப்படின்னு சொல்கின்றார். அதனால் இந்த பதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பக்தி செயல்களை செய்தாலும் ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பகவானுக்கு சென்றடைகிறது. அது திருட்டுதனம் செஞ்சுட்டு அதுக்குன்னு ஓம் தத் சத்துன்னு சொல்லிவிடக்கூடாது. சில ஓம் தத் சத் எல்லாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் பகவான்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஒருத்தர் வீட்டில் போயிட்டு 10 பவுன் நகை திருக்கிட்டாங்க, ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து நம்ம எந்த பக்தி செயல்கள் செய்தாலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும், பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத் சத்.